அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் 30 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் ஈராக்கில் பெருமளவில் நிலப்பரப்பை பிடித்த ஐசிஸ் கிளர்ச்சி அமைப்பு இஸ்லாமிய அரசொன்றை சிரியா, ஈராக் ஆகிய இரு நாடுகளில் தான் பிடித்த பிரதேசங்களை சேர்த்து உருவாக்குவதாக அறிவித்திருப்பது பற்றிய கண்ணோட்டம், இலங்கை மீதான ஐநா மன்ற விசாரணைக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவரான பாகிஸ்தான் மனித உரிமையாளர் அஸ்மா ஜஹாங்கீர் விசாரணை எவ்வாறு நடத்தப்படும் என்பது குறித்து பிபிசிக்கு தெரிவித்த கருத்துக்கள்,
high-handedness in stopping people, that would only make things worse for themselves.
இந்த விசாரணையில் சாட்சியம் அளிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை அரசு கூறுவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டித்திருப்பது பற்றிய செய்தி, சென்னை கட்டிட விபத்தில் இருந்தவர்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்திருப்பது பற்றிய செய்தி,
இப்ப வந்து மேஜரா ரெஸ்கியூன்றதை விட டெப்ரிஸ் ரிமூவ் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது இடிபாடுகளை வந்து அகற்றிக்கிட்டு இருக்கோம். இடிபாடுகளை அகற்றின பிறகுதான் வந்து திருப்பி ஃபர்தர் நாங்க சர்ச் பண்ண முடியும்.
ஆகியவையும் பின்னர் விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஈராக்கின் திக்ரிக் நகரை சுற்றி அரச படைகளுக்கும் ஐசிஸ் தலைமையிலான சுனி தீவிரவாதிகளுக்கும் இடையே சண்டைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திக்ரிக் நகரை அந்த தீவிரவாதிகளிடமிருந்து மீட்க கடந்த 3 அரச படைகள் முயற்சி செய்து வருகின்றன. இதேவேளை அந்த நகரின் தெற்கு புறம் உள்ள புறநகர் பகுதிகளிலும் மோதல்களும் வான்வழி தாக்குதல்களும் இடம்பெற்றுள்ளன. அதே நேரம் திக்ரித் நகரின் வட பகுதியில் இருக்கும் ஒரு இராணுவ நிலை மீது தீவிரவாத குழுக்கள் எதிர் தாக்குதலை நடத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலின் பொழுது அந்த இராணுவ நிலையில் 1/3 தீவிரவாதிகளின் பிடியில் வந்துள்ளது என்று உள்ளூர் தகவல் பிபிசிக்கு தெரிவித்துள்ளது. ஆனால் அரசு அதை மறுத்துள்ளது.
சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ மையக்குழுவின் உறுப்பினராக இருந்த ஓய்வு பெற்ற மூத்த இராணுவ ஜெனரல் மீது ஊழல் மோசடி வழக்கு விசாரணை நடப்பதாக சீன அரசு கூறுகிறது. முன்னாள் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் மீது நடக்கும் விசாரணையின் பாரதூர தன்மையை பிரதிபலிக்கும் விதமாக நாட்டின் அதிபர் ஷி ஜின்பிங் இந்த விசாரணைக்கான அனுமதியை அங்கீகரித்திருக்கிறார். முன்னாள் இராணுவ அதிகாரி ஷு காய்ஹாவ் லஞ்சம் வாங்கியதாகவும் அவரது நண்பர்களையும் நெருங்கியவர்களையும் ஊக்குவித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஊழலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்ற பல முன்னாள் அதிகாரிகள் மீதும் விசாரணைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
பாகிஸ்தானின் வடக்கு வாசிரிஸ்தான் பகுதியில் தாலிபான்கள் பதுங்கியிருக்கின்றார்கள் எனும் சந்தேகத்தின் பேரில் அவர்களுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை இராணுவம் ஆரம்பித்துள்ளது. பழங்குடியின மக்கள் வசிக்கும் அந்த பகுதி ஆப்கானிஸ்தானின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது. 3 முன்னர் கராச்சியில் உள்ள பாகிஸ்தானின் மிகப்பெரிய விமான நிலையத்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தியதில் 30 கொல்லப்பட்டதை அடுத்து அரசு முன்னெடுத்து வரும் தாக்குதல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதலும் வந்துள்ளது. இதேவேளை வடக்கு வாசிரிஸ்தான் பகுதியில் உள்ள மிரான்ஷா நகரில் இராணுவத்தினர் வீடு வீடாக சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். 2 அந்த பகுதியின் மீது வான்வழி தாக்குதலும் ஆர்டிலரி தாக்குதலும் நடைபெற்ற பிறகு இப்பொழுது தரைவழி தாக்குதல் வந்துள்ளது.
எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அதிபர் மாளிகை கரைகள் வெடித்திருக்கின்ற 2 போலீஸ் அதிகாரிகள் இருவர் உயிரிழந்துள்ளனர். 2 குண்டை செயலிழக்கச் செய்ய முயன்ற போது அது வெடித்திருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். பிரதேசத்தில் தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்தப் போவதாக ஆயுதக்குழு ஒன்று அச்சுறுத்தல் விடுத்து சில தினங்களில் இந்த குண்டுகள் வெடித்திருக்கின்றன. இஸ்லாமியவாத அதிபரான முகமது மோர்சியை பதவி நீக்கிய போராட்டங்களின் 1 பூர்த்தியும் இதனோடு சேர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
மத்திய தரைக்கடை பகுதியில் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இத்தாலிய கடற்படை படகுகள் குடியேறிகள் நிறைந்து காணப்பட்ட ஒரு மீன்பிடி படகிலிருந்து சுமார் 30 சடலங்களை கண்டுபிடித்துள்ளார்கள்.
Under the superstructure was a lot of people. Around 30 bodies. Maybe they are more, but it's very difficult.
அந்த படகில் சுமார் 600 இருந்துள்ளனர் என்றும், படகின் கீழ்த்தளத்தில் இருந்த ஒரு அறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் காணப்பட்டுள்ளன என்றும் இத்தாலிய கடற்படை அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்தார். அந்த அறையில் படகின் எஞ்சினிலிருந்து வெளியேற புகை காரணமாகவே அவர்கள் மூச்சு திணறி இறந்துள்ளார்கள் என்று நம்பப்படுகிறது. கூடுதலாக பணம் கொடுத்தவர்கள் படகின் மேல் தளத்திலும், குறைவாக கொடுத்தவர் கீழ்த்தளத்திலும் பயணித்துள்ளார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன.
வங்கதேசத்தில் உணவுப் பொருட்களை நீண்ட காலம் வைத்திருப்பதற்கு ஃபோமலினை ஃபோமலின் என்ற ரசாயனம் பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் சட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. புதிய சட்டத்தின் கீழ் அனுமதி பத்திரம் இன்றி ஃபோமலினை பயன்படுத்துவோருக்கு ஆயுள் தண்டனை அளிக்கப்படும். வங்கதேசத்தில் பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் மீன் போன்ற உணவுப் பொருட்களின் ஆயுள் காலத்தை நீடிப்பதற்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் ஃபோமலினை பயன்படுத்துகின்றனர். புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பொருளாக இது கருதப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஈராக்கிலும் சிரியாவிலும் தமது கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களை ஒன்றிணைத்து புதிய கிலாஃபத் ஒன்றை, அதாவது இஸ்லாமிய அரசு ஒன்றை உருவாக்கியிருப்பதாக இஸ்லாமிய தீவிரவாத குழுவான ஐசிஸ் அறிவித்திருக்கிறது. இது பற்றி பிபிசிக்கு கிடைத்த தகவல்களை தமிழில் தொகுத்து தருகிறார் சாதாத்.
சரித்திர ரீதியில் பார்க்க போனால் கிலாஃபத் என்பது ஒருவரே அரசியல் தலைவராகவும் மத தலைவராகவும் இருந்து செய்கின்ற இஸ்லாமிய ஆட்சியாகும். கலீஃபாக்கள் சாதாரணமாக இறைதூதர் முகமதுவின் வழிவந்த மன்னர்களாகவும் முஸ்லிம்கள் அனைவருக்குமான தலைவர்களாகவும் பார்க்கப்படுவார்கள். முகமது நபி கிபி 632 மறைந்த நிலையில் முதல் கிலாஃபத் உருவானது. அதனை அடுத்து வந்த நூற்றாண்டுகளில் மத்திய கிழக்கிலும் வட ஆப்பிரிக்காவிலும் கலீஃபாக்களின் ஆட்சி நடந்திருந்தது. துருக்கியில் ஒட்டோமான் சாம்ராஜ்யம் நிலைகுலைந்ததை அடுத்து 1924 கெமால் அட்டாடுர்க் என்பவர் உருவாக்கிய ஆட்சியே பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடைசி கிலாஃபத் என்று சொல்லலாம். தற்போது சிரியாவின் வடக்கில் இருக்கின்ற அலப்போவிலிருந்து ஈராக்கின் கிழக்கிலே இருக்கின்ற தியாலா மாகாணம் வரை இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்றை அமைத்திருப்பதாக ஐசிஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது. இந்த புதிய அரசின் கலீஃபாகவும் உலகின் அனைத்து முஸ்லிம்களின் தலைவராகவும் அபுபக்கர் அல் பக்தாதி இருப்பார் என அது அறிவித்திருக்கிறது. அவர் இனி கலீஃபா இப்ராஹிம் என்ற பெயரில் அறியப்படுவார் என்று அது கூறியிருக்கிறது. இணையத்தில் பிரசுரிக்கப்பட்ட ஒலிவடிவ பிரகடனம் ஒன்றில் இந்த குழு எல்லா முஸ்லிம்களும் இந்த புதிய கிலாஃபத்துக்கு தங்கள் விசுவாசத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும், மேற்குலக நாடுகள் சொல்லும் ஜனநாயகம் போன்ற குப்பைகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் அது கூறியிருக்கிறது. இந்த புதிய நாடு இஸ்லாமிய அரசு என்ற பெயரால் மட்டுமே அறியப்படும் என்று அது தெரிவித்திருக்கிறது. கடுமையான இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படையில் அமைந்த ஒரு கிலாஃபத்தை உருவாக்குவது என்பது பல ஜிஹாதி குழுக்களுக்கு ஒரு லட்சியமாகவே இருந்து வந்திருக்கிறது. இந்த புதிய கிலாஃபத் உருவாவது குறித்த அறிவிப்பு அல் கைதா இயக்கத்துக்கும் வளைகுடா பகுதியில் இருக்கின்ற பழமைவாத அரபு ஆட்சியாளர்களுக்கும் இடையில் ஒரு நேரடியான மோதலாகவே பார்க்கப்படுவதாக பகுப்பாய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே ஈராக்கின் இராணுவம் ஐசிஸ் கிளர்ச்சியாளர்களால் பிடிக்கப்பட்ட ஈராக்கின் வடபுல நகரான திக்ரித்தை மீட்க தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றது. இந்த நகரம் ஜூன் 11 கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டது. ஐசிஸ் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து நகரங்களை ஈராக்கிய இராணுவம் மீட்டெடுப்பது மிகவும் சிரமம் என்கிறார் ஈராக்கில் செயலாற்றியிருந்த அமெரிக்க தளபதி ஜெனரல் பெட்ரேயஸுக்கு தலைமை ஆலோசகராக இருந்து ஓய்வு பெற்ற அமெரிக்க இராணுவ கர்னல் டெரெக் ஹார்வி.
I believe that they can have some tactical successes when they rally their forces as they have focused on areas like Tikrit. But they will have tremendous...
ஈராக்கிய ராணுவம் தமது படைகளை ஒன்று திரட்டி திக்ரித் போன்ற இடங்களில் ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்தும்போது வியூக ரீதியிலான ஒரு சில வெற்றிகள் அவர்களுக்கு கிடைக்கலாமே ஒழிய அந்த இடத்தில் வாழும் சமூகங்களின் கட்டுப்பாட்டை கையில் எடுப்பது என்பதும் சுன்னி அரபு மக்கள், ஐசிஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்களிடமிருந்து வருகின்ற எதிர்ப்பை இராணுவம் சமாளிப்பதென்பதும் ரொம்பவும் கஷ்டம் என்றார் கர்னல் டெரிக் ஹார்வி. திக்ரித்தை மீட்க சண்டைகள் நடக்க லட்சக்கணக்கான பொதுமக்கள் அந்த பகுதிகளிலிருந்து தப்பித்து வெளியேறி வருகிறார்கள். இந்நிலையில் ஈராக்கிற்கு பெரிய அளவிலே சர்வதேச உதவிகள் தேவைப்படுவதாக அந்நாட்டிற்கான ஐநா உதவிப் பணிகளின் தலைவர் நிகோலாய் மிலாதெனோவ் கூறுகின்றார்.
At this point, most of our focus is in two directions. Firstly, it's on the humanitarian front.
இந்த ஒரு கட்டத்திலே ரெண்டு பக்கங்களில் எங்கள் கவனம் குவிந்திருக்கிறது. முதலில் மனிதாபிமான பணிகள். இந்த விஷயத்தில் பாக்தாதில் இருக்கின்ற அரசாங்கத்துடனும் குர்தின பிராந்திய அரசுடனும் இணைந்து நாங்கள் செயலாற்றி வருகின்றோம். 500,000 பேரளவுக்கு உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அவர்களின் கஷ்டங்களை குறைப்பதென்பது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த கஷ்டங்களை தீர்ப்பதற்கான அரசியல் வழிமுறைகள் குறித்து கட்சிகளுடன் கலந்தாலோசித்து வருகிறோம் என்றார் நிகோலாய் மிலாதெனோவ். இதனிடையே ஈராக்கில் சுன்னி கிளர்ச்சியாளர்கள் பெற்ற வெற்றிக்கு பதில் நடவடிக்கையாக ஒரு சுயாட்சி பெற்ற குர்து நாட்டை உருவாக்குமாறு இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு கோரியிருக்கின்றார். இஸ்ரேல் தலைநகர் டெலவிவில் ஆற்றிய ஒரு உரையில், தாங்கள் ஒரு போராளி இன மக்கள், தங்களுக்கு அரசியல் பிடிப்பு இருக்கிறது, தாங்கள் சுதந்திரம் பெற தகுதியானவர்கள் என்பதை குர்தின மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். குர்தின மக்கள் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று பல தசாப்தங்களாகவே போரிட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சிரியா, துருக்கி, ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் பிரிந்து வசிப்பதால் அவர்களது லட்சியம் எட்டப்படாமலேயே இருந்து வருகிறது. ஆனால் ஈராக் பிளவுபடுவதற்கு துருக்கி, அமெரிக்கா உட்பட சர்வதேச சமூகம் எதிர்ப்பே தெரிவித்து வருகிறது.
செய்தியை வழங்கியவர் சாதாத். இனி இலங்கைக்கு நோட்டம். இலங்கை மீதான சர்வதேச விசாரணையை நடத்தவுள்ள ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலின் விசாரணை குழுவுடன் தொடர்பு கொள்ளும் மக்கள் பலவந்தமாக தடுக்கப்பட்டால் அது அரசாங்கத்துக்கே பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அந்த விசாரணை குழுவின் வல்லுநர்களில் ஒருவரான அஸ்மா ஜஹாங்கீர் பிபிசிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியிலிருந்து சில பகுதிகளை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ்.
எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகார எல்லைக்குள் இருந்து கொண்டுதான் நாங்கள் செயல்படுவோம். அதாவது நாங்கள் மனித உரிமைகள் உயர் ஆணையருக்கு எங்களின் பரிந்துரைகளை முன்வைப்போம். விசாரணைகள் சுயாதீனமாகவும் எல்லா தரப்பினராலும் புரியப்பட்டிருக்கின்ற மனித உரிமை மீறல்களை பக்கச்சார்பற்ற விதத்தில் விசாரிக்கும் விதமாகவும் அமைவதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்றார் இலங்கை மீதான சர்வதேச விசாரணையை நடத்த இருக்கின்ற ஐநா வல்லுநர் குழுவைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்மா ஜஹாங்கீர். இலங்கை அரசாங்கம் உங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று கூறியிருக்கிறது. உங்களுக்கு விசா அனுமதி வழங்காமல் உங்களோடு தொடர்பு கொள்ள விடாமல் மக்களை தடுத்தால் நீங்கள் எப்படி இந்த விசாரணையை நடத்த முடியும்? அரசாங்கங்கள் ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் இதற்கு முன்னரும் பல சர்வதேச விசாரணைகள் நடந்திருக்கின்றன. அந்த விசாரணைகள் அப்படியே முடிந்து போகவில்லை. மக்கள் எப்போதும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கான வழிமுறைகளை கண்டுகொள்வார்கள். எந்த ஒரு அரசாங்கமும் விசாரணையாளர்களுடன் மக்கள் தொடர்பு கொள்வதை தடுப்பது என்பது மிகவும் சிரமமான விடயமாகத்தான் இருக்கும். அரசாங்கம் எதேச்ச அதிகாரத்தை பிரயோகித்து மக்களை தடுக்க நினைத்தால் அரசாங்கத்துக்குத்தான் அது பாதகமாக வந்து முடியும். அதே நேரம் இந்த விசாரணை எல்லா தரப்பினரும் புரிந்திருக்கின்ற மனித உரிமை மீறல்களையும் ஆராய்கிறது என்பதால் அரசாங்க தரப்பினருக்கும் இந்த விசாரணை முக்கியமானது என்றார் அஸ்மா ஜஹாங்கீர். நீங்கள் உங்கள் விசாரணையின் போது யார் யாருடன் பேசுவதற்கு முயற்சிப்பீர்கள்?
We always talk to victims. That is absolutely essential.
நாங்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களுடன் பேசுவோம். அது மிகவும் முக்கியமானது. அந்தந்த குறிப்பிட்ட தருணங்களில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரத்தில் இருந்தவர்களுடனும் பேசி அவர்களின் கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் முயற்சிப்போம். சிலர் எங்களோடு பேச விரும்பாதிருக்கலாம். ஆனால் எங்களோடு பேசக்கூடியவர்களும் இருப்பார்கள். எங்களின் அனுபவப்படி சில சந்தர்ப்பங்களில் சிலர் ரகசியமாக எங்களோடு தொடர்பு கொள்வார்கள். அந்த ரகசியத்தன்மையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களை இலங்கைக்கு செல்ல அனுமதித்தால் போலீசாருடன் பேசுவோம். மற்றபடி அரசு சார்பற்ற நிறுவனங்கள், ஊடகங்கள், அதாவது சிவில் சமூகத்தின் பெரும்பகுதியுடன் நாங்கள் பேசுவோம் என்றார் அஸ்மா ஜஹாங்கீர். நீங்கள் விசாரணைக்கு வாக்குமூலம் பெறுவதற்காக இலங்கைக்கு வெளியில் ஆட்களை அழைத்து வர முயற்சிப்பீர்களா? சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதனையும் செய்திருக்கின்றோம். அண்டை நாடுகளுக்கு அழைத்து பேசியிருக்கின்றோம். ஏன், ஜெனீவாவுக்கு கூட நாங்கள் அழைத்து வாக்குமூலம் பெற்றிருக்கின்றோம் என்ற அஸ்மா ஜஹாங்கீர். அதே நேரம் தமக்கு கிடைக்கும் வாக்குமூலங்கள் அனோனிமஸ், அதாவது ஆள் அடையாளம் வெளிப்படுத்தப்படாதவையாக இருக்கும் பட்சத்தில் அவற்றின் நம்பகத்தன்மை ஆராய்ந்து உறுதிப்படுத்தப்படும் என்றும் கூறினார். அவரிடம், இந்த விசாரணை ஒரு பக்கச்சார்பாக அமையும் என்கின்ற இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கு மாறாக அது பக்கச்சார்பற்றது என்பதை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துவீர்கள் என்று கேட்டபோது,
அவர்களின் அந்த கவலை அடிப்படையற்றது என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
இந்த விசாரணை குழுவில் இருக்கின்ற மூன்று பேரில் எவரிடமும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான பக்கச்சார்பு நிலைப்பாடு இல்லை. நாங்கள் திறந்த மனதுடன் தான் விசாரணையில் ஈடுபடுவோம். அதே நேரம் தமது பிரஜைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கத்துக்கு இருக்கின்ற பொறுப்பினையும் நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அரசாங்கம் ஒன்று பணியாற்றுகின்ற போது சர்வதேச மனிதாபிமான மற்றும் மனிதுரிமை சட்டங்களுக்கு உட்பட்டுதான் அது நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடன் பணியாற்ற இருக்கின்ற மற்ற இரண்டு வல்லுநர்களும் சுதந்திரமான, நியாயமான நபர்கள் தான் என்பது எனக்கு தெரியும். எங்களிடம் முன்கூட்டிய தீர்மானத்துக்குரிய மனநிலை எதுவும் கிடையாது என்ற இலங்கை மீதான சர்வதேச விசாரணை முன்னெடுக்கம் ஐநா விசாரணை குழுவைச் சேர்ந்த பாகிஸ்தானியரான சுயாதீன வழக்கறிஞர் அஸ்மா ஜஹாங்கீர் தமது விசாரணை அறிக்கை எதிர்வரும் மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலை கூடி தீர்மானிக்கும் என்றும் பிபிசியிடம் தெரிவித்தார்.
அஸ்மா ஜஹாங்கீரின் பேட்டியை தொகுத்து வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இந்த ஐநா மன்ற விசாரணையில் சாட்சி சொல்ல விரும்பும் இலங்கை மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் அச்சுறுத்தப்படுவதாக வரும் செய்திகள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்கவாசகம்.
இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பில் ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் சர்வதேச விசாரணைகளில் சாட்சியம் அளிப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் விடுத்துள்ள அறிவித்தலை கண்டித்துள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாதிக்கப்பட்ட மக்களை சாட்சியம் அளிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரியிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சாட்சியம் அளிப்பவர்களை நாட்டின் தேசிய ரகசியங்களை வெளிப்படுத்தினார்கள் என கூறி தண்டிக்க முடியாது என குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தண்டிக்கவும் முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
இலங்கை சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் என்று ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது சொல்லப்படுகின்றது இலங்கையினுடைய ரகசியங்களை மீறுவது. ஒரு ஜனாதிபதி, ஒரு அமைச்சரவை, இவர்கள் தான் ரகசிய காப்பு பிரமாணம் ஒன்று செய்வார்கள். அந்த ரகசிய காப்பு பிரமாணத்தின் பிரகாரம் அவர்கள் தமது அமைச்சரவை முடிவுகள் அது வெளியில் சொல்லக்கூடாத விடயங்களை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் உள்நாட்டினுடைய ரகசியங்களை வெளியிடுவது என்பதும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவன் தான் பாதிக்கப்பட்டதற்கான சாட்சியத்தை அளிப்பது என்பதும் வேறு வேறு விடயங்கள். அந்த உள்நாட்டு ரகசியங்களை வெளியிடுகிறார்கள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களை அல்லது சாட்சியம் அளிக்க இருப்பவர்களை தண்டிக்க முற்படுவது என்பது மிக மிக மோசமான ஒரு செயற்பாடு. ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது, இவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் தண்டிக்கப்படுவார்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்பது உண்மையாகவே பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டம். 5 வருஷம் யுத்தம் முடிஞ்சு இலங்கை அரசாங்கம் இங்கே ஒரு புலிகள் இருக்கணும் என்று ஒரு நாடகத்தில் 3 பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதை தவிர வடக்கு மாநிலத்தில் வேறு எந்த விதமான பயங்கரவாத சம்பவம் நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்ளக்கூடியது என்னவென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது சாட்சியங்களை கூறி தமக்கான ஒரு பாதுகாப்பை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நியாயத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு முழு உரித்தம் இருக்கின்றது. இதனை இலங்கை அரசாங்கம் எவ்வகையிலும் தடை செய்யக்கூடாது. அந்த மக்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
செய்தியை வழங்கியவர் மாணிக்க வாசகம். இலங்கையில் சிகரெட் பாக்கெட்டுகளின் மீது சுகாதார எச்சரிக்கையை பிரசுரிப்பது குறித்த உத்தரவை அமல்படுத்துவதை ஒத்திவைத்திருப்பதாக இலங்கை சுகாதார அமைச்சகம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நாளைய தினம் முதல் அமல்படுத்தப்படவிருந்த சிகரெட் பெட்டிகளில் சுகாதார எச்சரிக்கை படங்களை பிரசுரிக்க வேண்டுமென்ற அரசாங்கத்தின் தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக சுகாதார அமைச்சர் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இலங்கை புகையிலை உற்பத்தி நிறுவனம் தாக்கல் செய்த மனு ஒன்று அழைக்கப்பட்ட போதே அமைச்சர் இதனை அறிவித்ததாக இலங்கை அடிக் அமைப்பின் பணிப்பாளர் புபுது சுமணசேகர பிபிசியிடம் தெரிவித்தார். சிகரெட் பெட்டிகளின் பரப்பளவில் 60% வரை சுகாதார எச்சரிக்கை படங்களை பிரசுரிக்க வேண்டுமென மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவொன்றை பிறப்பித்தது. அந்த தீர்ப்பு நாளைய தினம் முதல் அமல்படுத்தப்பட வேண்டுமென்று சுகாதார அமைச்சர் உத்தரவொன்றை பிறப்பித்தார். ஆயினும் வழக்கொன்றை தாக்கல் செய்த இலங்கை புகையிலை உற்பத்தி நிறுவனம் சுகாதார அமைச்சரின் உத்தரவை அமல்படுத்துவதை தடை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தனது நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தில் மனுவொன்று சமர்ப்பித்துள்ள காரணத்தினால் சம்பந்தப்பட்ட தீர்ப்பை அமல்படுத்துவதை தடை செய்யுமாறும் இலங்கை புகையிலை உற்பத்தி நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அப்போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சுகாதார அமைச்சரின் உத்தரவை அமல்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தார். இதன்படி வழக்கு விசாரணை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் இந்த உத்தரவு அமல்படுத்துவது சம்பந்தமாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் அரச தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிடப்பட்டது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி தமிழக குறிப்பொன்று. சென்னையில் சனிக்கிழமை இடிந்து விழுந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
சென்னையில் மொவுளிவாக்கம் பகுதியில் அமைந்திருந்த 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளதாகவும் மொத்தமாக 23 பேர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 19 நபர்களில் 13 பேர் ஆண்கள் என்றும் மீதமுள்ள 6 பேர் பெண்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 4 ஆண்களும் 4 பெண்களும் இறந்துள்ளனர். அதேபோல் தமிழகத்தைச் சேர்ந்த 3 ஆண்களும் 1 பெண்ணும் மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 3 ஆண்களும் இறந்துள்ளனர். உயிரோடு மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் 23 நபர்களில் 16 ஆண்களும் 7 பெண்களும் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 12 ஆண்களும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 2 ஆண்களும் 7 பெண்களும் மற்றும் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 2 ஆண்களும் அடங்குவர். கட்டிடத்தின் இடிபாடுகளுக்கு இடையே கிட்டத்தட்ட 50 அதிகமானோர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. எனினும் எத்தனை பேர் சிக்கியிருக்கக்கூடும் என்பது பற்றியான உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. கடந்த சனிக்கிழமையன்று மாலை சென்னையில் பெய்த கனத்த மழையின் போது மவுளிவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. கட்டிடம் இன்னும் கட்டப்பட்டு வரும் நிலையில் இருந்ததால் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்கள் பெரும்பாலும் கட்டுமான தொழிலாளர்கள் என்று நம்பப்படுகிறது. அதிலும் பெரும்பாலானோர் வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டிடத்தின் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்த பிரைம் சிருஷ்டி ஹவுசிங் லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் மூத்த பொறியாளர்கள் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வரும் சூழலில் இந்த குடியிருப்பு திட்டத்தை நிறைவேற்றுவது தொடர்பிலான கட்டிட வடிவமைப்பாளர், கட்டமைப்பு பொறியாளர்கள் மற்றும் தள பொறியாளர்களுக்கு இடையே எந்த ஒருங்கிணைப்பும் இல்லை என்று தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று திங்கட்கிழமை கட்டிட இடிபாடுக்குள்ளான பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்ட ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு விபத்தில் மரணமடைந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தலா ₹5,00,000 உதவித்தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் அம்மாநில தொழிலாளர்களுக்கும் அப்போது ஆறுதல் கூறினார். ஆளில்லா பறக்கும் கேமரா பயன்படுத்தப்பட்டும் சவுண்ட் லொகேஷன் டிவைசஸ் கருவி மூலம் சிக்கியிருப்பவர்களை கண்காணித்தும் துல்லியமாக மெல்லிய ஒளியை கேட்கும் திறன் கொண்ட மைக்ரோ ஸ்பீக்கர் போன்ற உபகரணங்களை கொண்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் டிஐஜி செல்வனிடம் மீட்பு பணிகள் குறித்து மேலதிக விவரங்களை கூற கேட்டபொழுது,
இப்ப வந்து மேஜரா ரெஸ்கியூன்றதை விட டெப்ரிஸ் ரிமூவ் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், இடிபாடுகளை வந்து அகற்றிக்கிட்டு இருக்கோம். இடிபாடுகளை அகற்றின பிறகுதான் வந்து திருப்பி ஃபர்தர் நாங்கள் சர்ச் பண்ண முடியும். அதை உடல் நாங்கள் வந்து இந்த இடிபாடுகளை அகற்றும் போது கூட அதை நிறுத்திட்டு திருப்பி நாங்கள் வந்து ஏதாவது யாராவது உயிர் வளைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எகைன் நாங்கள் வந்து திரும்ப அதை நாங்கள் தொடர்றோம் எங்களோட நடவடிக்கையில.
இதுல வந்து ஏதோ துவாரங்கள் அமைத்து அந்த பணிகளை மேற்கொள்ளப்படுறதா தகவல்கள் செய்திகள் வெளியாகி இருக்கு. சோ வந்து அந்த திட்டம் வந்து எப்படிப்பட்ட திட்டமா வந்து நீங்க செயல்படுத்தி
அது நாங்க நேற்று வரை அதை நாங்க செய்து கொண்டிருந்தோம். என்ன அதுக்கான வழி இருந்தது. இப்பொழுது பார்த்தோம்னா என்னென்ன வருதுன்னா, அது வந்து நம்ம வந்து ஒரு பேன் கேக் சொல்ற மாதிரி வந்து அது ஒரு படிமத்துக்கு மேல படிமமா இருக்குது அந்த இடிபாடுகள். அப்படிங்கும்போது அந்த படிமத்துக்கு மேல படிம இடிபாடுகள் இருக்கும்போது அதுல யாராவது இருக்கிறதுக்கு கஷ்டம் இருக்கு. ஸோ அதனால நாங்க வந்து அந்த இடிபாடுகளை அகற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது தென்பட்டால் நாங்க வந்து பரதல் வந்து தேடுறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
அருகில் இருக்கிற கட்டடம் வந்து ஒரு மிகப்பெரிய கட்டிடம், அந்த கட்டிடமும் வந்து நிலையற்ற தன்மையில இருக்கிறதுனால அதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா?
அதே அதை கருத்துல கொண்டுதான் நாங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த இதையும் கருத்துல கொண்டுதான் பணியாற்றிட்டு இருக்கோம். எங்களோட மீட்பு பணியில வந்து அதை நாங்க கருத்துல எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஏற்கனவே நிலை பெற்றிருக்கிற அந்த கட்டடத்துக்கு வந்து ஒரு உடனடியாக எந்த ஒரு அந்த ஒரு வான அபாயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எண்ணத்துலதான் வந்து மீட்பு பணிகள் நடத்திட்டு இருக்கோம்
என்றார் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் டிஐஜி செல்வன்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் அனுப்பிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டு அரங்கம், தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் குறித்த ஒரு பார்வை. இந்த போட்டிகள் இப்பொழுது காலிறுதிக்கு முந்தைய கட்டத்திற்குள் நகர்ந்துள்ளன. இதுவரை பிரேசில், கொலம்பியா, கோஸ்டாரிக்கா மற்றும் நெதர்லாந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் வெற்றி பெறும் இரு அணிகளும் காலிறுதிக்கு தகுதி பெறும். நாளை இரண்டு அணிகள் தகுதி பெறும். இந்த சூழலில் இதுவரை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ள அணிகளின் விளையாட்டு திறன் குறித்து கால்பந்து பயிற்சியில் சர்வதேச பட்டயம் வென்றுள்ளவரும் பயிற்சியாளருமான ராபின் சார்ல்ஸ் ராஜா அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாமே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கோஸ்டரிக்கா, பிரேசில், ஓகே அவங்க ஹோஸ்ட், பட் பிரேசில் கூட ஒரு கிளியர் கட் விக்டரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரேசில் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குவாலிஃபை ஆகி அதுலயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு குரூப் ஸ்டேஜ்ல ஒன்னு ஹோல்ட் பண்ணிருக்காங்க. மற்றபடி டை பிரேக்கர்ல தான் வின் பண்ணிருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் தான். இப்பவே கொஞ்சம் 50-50 தான் வந்திருக்கு. டை பிரேக்கர் போது ஒரு டீம் ஹோல்ட் பண்ணிருக்காங்க, சிலி அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடினாங்க அன்னைக்கு. இப்ப மற்றபடி பாத்தீங்கன்னா இப்ப கோஸ்டரிக்கா, மெக்சிகோ, எல்லா டீம்ஸும் இந்த ரவுண்ட் ஆஃப் 16 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கொலம்பியா சொல்ற மாதிரி ஒரு நல்ல டீமா இருக்கு, பிரான்ஸும் ஜெர்மனியும். மற்றபடி கண்டிப்பா ரெண்டு சவுத் அமெரிக்கன் டீம் வரும்னு இந்த வேர்ல்ட் கப்ல ஃபைனல் டாப் 16ல வருதுன்னா தே ஆர் ஆல்சோ பிக் டீம்ஸ். இனிமே
குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்கிற கோஸ்டரிக்கா, கொலம்பியா நாட்டினுடைய அளவு, அதனுடைய வளங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு சின்ன நாடுகள் தான். அந்த நாடுகளுடைய பர்ஃபார்மன்ஸினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? எப்படி இந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க கொலம்பியாவும் கோஸ்டரிக்காவும்?
அதாவது கொலம்பியா காஸ்டரிக்காவோட பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்ட் கப்ல அந்த கிராஃப் போட்டீங்கன்னா கீழே இருந்து ஸ்ட்ரைட்டா மேல போற மாதிரி இருக்கு கிராஃப். ஹோல் டீமோட பெர்ஃபார்மன்ஸே 94, 95, 96 அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் அவங்க மேஜர் அப்செட் பண்ண முடிஞ்சது. காஸ்டரிக்கா, கொலம்பியா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது நாட் ஒன்லி ஸ்கில் லெவல், இந்த டீம் வந்து எவ்வளவு ஹார்டா ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி, அதாவது ஒரு ரோபோ, இங்க இங்க இப்படி இப்படி மூவ் பண்ணும் இந்த பிளேயர், ஓகே ஒரு டிஃபெண்டர்னா ரைட் விங் பேக் அந்த சைட்ல விளையாடுறான பேக், அவன் இந்த இடத்துல இந்த வாரத்துல பால் போட்டு அந்த இடத்துல இருப்பான். சோ அதுக்கு உண்டான ஃபிட்னஸ், கோச்சோட டாக்டிக்கல் பிளான், எந்த டிஃபெண்டர் எங்க இருக்கணும் எந்த மாதிரி, அவங்க வந்து கரெக்டா அந்தந்த பொசிஷன்ல அந்தந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹோல் டீமோட மூவ்மெண்ட் வித் த பால், பாலோட அப்படியே ஹோல மூவ் பண்றாங்க அந்தந்த பொசிஷன்ல. ஃபுட்பால்ல வந்து மூணு முக்கியமான இது, வித் த பால், ஆப்போனன்ட் பால் இருக்கும்போது, அப்புறம் அந்த பாலோட டிரான்சிஷன். சோ இதான் மெயின் த்ரீ மூவ்மெண்ட்ஸ். அந்த மூணு மூவ்மெண்ட்ஸ்லயும் அந்த பிளேயர்ஸோட பொசிஷனிங் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். இது வந்து சும்மா இதா வர்றது கிடையாது, பிளேயர்ஸோட ஹார்ட் லாங் டுகெதர் ட்ரைனிங் தான். இவங்க வந்து மேஜர் கிளப்ஸ்ல போய் விளையாடி இருப்பாங்க ஒன்னு ரெண்டு பிளேயர் தான். மற்றபடி டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னாவே இவங்க வந்து இந்த வேர்ல்ட் கப்புக்காக அதிகமா கோச்சஸோட ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படியே அவங்க கீப் அப் பண்றாங்க.
குறிப்பா கொலம்பியாவினுடைய இந்த ஜேம்ஸ் ராட்ரிக்ஸினுடைய இந்த கோல் இந்த உலக கோப்பையில ரொம்ப பெருசா வந்து அரி அற்புதம் அப்படின்னு ரொம்ப ஸ்லாகித்து பேசப்படுது. அந்த கோல் ஸ்கோரிங் பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன?
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியோட கஹில் இதே மாதிரி ஒரு கோல் ஹாலண்ட் மேல அடிச்சாப்ல, நெதர்லாண்ட்ஸ் மேல. பட் அந்த கஹிலாவது ஒரு சீனியர் பிளேயர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஆனா ராட்ரிகே ஒரு யங் பிளேயர், ஒரு மெச்சூரிட்டி, அந்த பாலோட கனெக்ஷன் பெர்ஃபெக்ட். அதாவது ஒரு கோச்சிங் புக் மாதிரி அந்த வர்ற பால் அப்படியே கனெக்ட் பண்ணி கரெக்டா அடுத்தது செகண்ட் அது நெட்ல இருக்கு. சோ அது பெர்ஃபெக்ட் வாலிக்கு அது சொல்லலாம். அதை
காலிறுதிக்கு முன்னால இன்று நடக்க இருக்கின்ற ரெண்டு ஆட்டங்கள்ல ரெண்டு ஆப்பிரிக்க டீம்ஸ் பங்கு பெறாங்க, நைஜீரியா, அல்ஜீரியா. இந்த ரெண்டு டீமுக்கும் குவார்டர் ஃபைனல்ஸ்க்குள்ள நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கா?
நைஜீரியா பாத்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் அவங்க வந்து 11 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் வேர்ல்ட் கப்ல வின் பண்ணிருக்காங்க. மற்றபடி பிரான்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ண பிறகு அவங்க 5 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. சோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலே பிரான்ஸோட கொஞ்சம் கை ஓங்கிதான் இருக்குது இதுல. நைஜீரியாவோட பிசிக்கல் இதை வந்து இவங்களோட ஃபிட்னஸ் பிளஸ் இவங்களோட இதுல இவங்க மேட்ச் பண்ணுவாங்க. குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹை லெவல் ஆஃப் லீக் விளையாடுறாங்க இந்த பிரெஞ்ச் டீம்ல. சோ அதை பார்க்கும்போது பிரான்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு கை நைஜீரியாக்கு மேல ஓங்கி இருக்கும்னு நான் நம்புறேன். அதே போல நீங்க ஜெர்மனி அல்ஜீரியா பார்த்தா கூட, ஜெர்மனி இது வரைக்கும் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க 1999 பாசஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுதான் இப்போ ஹையஸ்ட், அதாவது அந்த பாசஸ் கம்ப்ளீட்டட் பாசஸ் அவங்க டீமுக்குள்ள டோட்டல் இத்தனை மேட்ச்ல வந்து அவங்களோட பாசஸ் வந்து பெர்ஃபெக்டா மிஸ் ஆகாம அவ்வளவு பாசஸ் அது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்றாங்க. அதே போல 24 தாமஸ் முல்லர் வந்து இது வரைக்கும் 9 அடிச்சிருக்காரு வேர்ல்ட் கப்ல, இந்த வேர்ல்ட் கப்ல 4 அடிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது ஜெர்மனி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரெயின் மணி பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒன்னாவே விளையாடிட்டு இருக்காங்க. அல்ஜீரியா குவாலிஃபை ஆயிருக்கு, ஒரு 6வது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியா குவாலிஃபை ஆயிருக்கு இந்த வேர்ல்ட் கப்புக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் இந்த பிரான்ஸும் ஜெர்மனியோட கை, ஏன்னா அவங்க ஏற்கனவே வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க, பிளஸ் இந்த வாட்டி இருக்கிற பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்லா, இவங்கள விட நைஜீரியா அல்ஜீரியாவோட அவங்களோட பிளேயர்ஸோட குவாலிட்டி மெச்சூரிட்டி பிளஸ் அந்த வேர்ல்ட் கப் ஸ்டாண்டர்ட் அந்த ப்ரெஷருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு இவங்களால பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன்.
சென்னையில் இருக்கும் கால்பந்து பயிற்சியாளரும் அந்த துறையில் சர்வதேச பட்டயம் பெற்றுள்ளவருமான ராபின் சார்ல்ஸ் ராஜா. இதனிடையே இன்று காலிறுதிக்கு முன்னதான ஒரு போட்டியில் இப்பொழுது பிரான்ஸ் நைஜீரியா அணிகள் ஆடி வருகின்றன. கிட்டத்தட்ட 13 நிமிடங்கள் ஆன நிலையில் இரு அணிகளும் கோல் ஏதும் அடிக்கவில்லை. இடைவேளைக்கு முன்னதாக இந்த நிலை, நைஜீரியாவும் பிரான்சும் இந்த இரு அணிகளுக்கிடையே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இன்று இரவு லண்டன் நேரம் 9 மணிக்கு நடைபெற உள்ள ஜெர்மனி அல்ஜீரியா ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை எடுத்து அவர்களை எதிர்த்து காலிறுதிப் போட்டியில் விளையாடுவார்கள். நைஜீரியா பிரான்ஸ் அணிக்கு இடையேயான இந்த போட்டி பிரேசிலாவில் உள்ள தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. நைஜீரியா இதுவரை காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது. பிரான்சை பொறுத்தவரை யோஹான் கபாயே ஒரு ஆட்டத்திற்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பிறகு, அதாவது தண்டனை காரணமாக சிவப்பு அட்டை எச்சரிக்கையின் காரணமாக ஒரு ஆட்டத்திற்கு விலக்கி வைக்கப்பட்டிருந்த பிறகு இன்று மீண்டும் ஆட வருகின்றார். எனவே அவர் எந்த அளவுக்கு சாதிப்பார் என்கின்றதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.